சிவாய நமக். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி திருவிளையாடல் புராணம் சொற்பொழிவு. இதில் நீங்கள் கேட்கவிருப்பது மண் சுமந்த படலம். வழங்குபவர் சிவரமணன் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.
குதிரை சேவனா வந்த அந்த ஒற்றை வீரனுடைய அழைப்பேரர்களை கண்டு அந்த பெருமானை பார்த்து மதுரையில் இருக்கிற மக்கள் எல்லாம் மயங்கினார்கள். அவருக்கென்று அந்த குதிரை வீரனுக்கென்று 10 பாட்டு பாட்டிருக்கிறார் திருவாசகத்தில். மக்களே, இவனை ஒரு குதிரைச்சாமி குதிரைக்காரன் நினைக்காதீங்கோ. பெருமான் சுக்கராதர் என்று யார் அறிவீர்களோ அவர்களுக்கு பிறவி நோய் நீங்கும் என்று சொல்றார். சிறியும் பிறவிக்கு நல்லவர் செல்லன்மின் தென்னன் நன்னாட்டு இறைவன் கிளறுகின்ற காலம் இக்காலம் எக்காலத்துள்ளும் அறிவுன் கதிர்வாள் உரை கழித்து ஆனந்தமா கடவி எரியும் பிறப்பை எதிர்ந்தார் புரள இருநிலத்தே. தன்னுடைய பக்தனுடைய பிறவி நோயை நீக்குவதற்காக அந்த தன்னுடைய ஞானமாகின்ற வாளினை அதனுடைய உரையிலிருந்து வெளியிலே எடுத்து வெற்றியோடு வருகின்றான் குதிரை வீரன். பந்திக்கு முந்தனம் கொஞ்சம் அசால்ட்டா இருந்துட்டோம்னா அடுத்த பந்தி மூணாவது பந்தியில ஒவ்வொரு ஐட்டமா குறைஞ்சிட்டே வரும். லட்டு தீந்து போயிடும், ஜிலேபி தீந்து போயிடும். இங்கு குதிரை நாயகனா இருக்கின்ற பெருமானுடைய அருளை பெறவில்லை என்று சொன்னால் அப்புறம் முக்தி என்பது பல பிரிவுகள் கழிச்சுதான், அப்பளாமே பொறிச்சாதான் உண்டு, அப்படி ஆயிடும். அத சொல்றார், காலம் உண்டாகவே காதல் செய்துமின் கருதறிய ஞாலம் உண்டானொடு நான் முகன் வானவர் நன்னறிய ஆலம் உண்டான் எங்கள் பாண்டிப்பிரான் தன் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்து மீனே என்று சொல்றார். அந்த மதுரையில் இருக்க அத்தனை மக்கள்ல குதிரை நாயகனாக வந்த குதிரை வீரனாக வந்தது சாட்சாத்தான திருப்பெருந்துறை பெருமான் சொக்கநாத பெருமான் என்பதை அறிந்து வைத்திருப்பவர் யார் என்று கேட்டால் ஒரே ஒரு ஆத்மாதான், நம்ம குருநாதர் மட்டும்தான் தெரியும். உயர்ந்த தகுதி படைத்தவன் அரிபத்ன பாண்டியன். அரிமர்த பாண்டியனை பற்றி உயர்வா சொல்றார் ரெண்டு மூணு இடத்துல திருவாசகத்துல. அரிமர்த்தன பாண்டியன் தன் கையினாலேயே சுவாமியை அடிச்சிருக்கான். அவன் அடிச்சதுக்கு சுவாமி அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். அடிச்சதுக்கு அவனை தண்டிக்கல, அவன் கையில அடி வாங்கிட்டு அவனுக்கு மோட்சம் கொடுத்தார். திருவாசகம் பிரமாணம், நரகுடு சுவர்க்கம் நானிலம் புகாமல் பரகதி பாண்டியருக்கு அருளினை போற்றி. அந்த பாண்டியன் உடம்பை விட்டுட்டு நரகத்துக்கோ சொர்க்கத்துக்கோ மீண்டும் பூமிக்கோ வராமல் பரமேஸ்வருடைய திருவடி அடையும் வண்ணம் அவனுக்கு அருள் பண்ணினாய். எப்படி பண்ணினாருங்கிறதுக்கான அந்த காரணத்தையும் குருநாதர் சொல்லிட்டார். நான் மாத்திர ஒரு பாட்டி இருக்கா, அவ முதுகு அரிக்கிறது, அவ பேரனை கூப்பிட்டு நன்னா சொறி அப்படிங்கிறா. பெரிய வந்து தோசை திருப்பியை கொடுத்து சொறிங்கிறா. பாட்டி இது ஏதோ சொரிஞ்சு ரத்தம் வந்துடுற மாதிரி இருக்கே, உனக்கு வலிக்குமே, அதை பத்திலாம் கவலைப்படாத சொறி அப்படிங்கிற. அப்புறம் என்ன பண்றா, கால் மேல ஏறி குதி அப்படிங்கிற. பாட்டியை போய் மிதிக்கலாமா, நான் தானே சொல்றேன் குதி அப்படிங்கிற. அப்படி குதிச்சு சொரிஞ்சு விடுற அந்த பேரனுக்கு அவ என்ன பண்றா, கையில இருக்கிற காசை கொடுத்து ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடு அப்படின்னு சொல்றாளா இல்லையா. அது போல சுவாமி அடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, அதனால தன் அடிச்ச அறிவுறுத்தல் பண்ணிருக்கு மோஷம் கொடுத்தார். சுவாமியுடைய திருவுள்ளபடி அவர் அடிச்சார். பாட்டி பேரனை வேலை வாங்குற மாதிரி வேலை வாங்கி தனக்கு தொண்டு செய்தவனுக்கு முக்தி கொடுத்தாருங்கிற சூட்சமோ திருவாசகர் சொல்றார் குருநாதர். தண்டாலே பாண்டியன் தன்னை பணிகொண்ட புண்பாடல் பாடினாம் பூவல்லி கொய்யாமோ, தன்னை தண்டித்து அதை தொண்டாக ஏற்றுக்கொண்டார் என்று பெருமானுடைய பெருங்கருணை என்று பார்க்கின்றோம். ஏன் பெருமான் இந்த அடி வாங்கினார், ஆசை நாயகிக்காக ஒரு கணவன் எதை வேணா செய்வான், அதே போல தன்னுடைய பிரிய சிஷ்யனுக்காக செஞ்சார். திருவாதூர்கிட்ட அந்த பெருமானுக்கு இருக்கிற அன்பு எல்லை கிடந்த அன்பு, அதை உலகம் அறிய வேண்டும் என்பதற்காக. இல்லைன்னா வேறு விதங்களில் அந்த திருவாதிரைகளுக்கு முக்தி கொடுக்க முடியாதா, வந்திக்கு முக்தி கொடுக்க முடியாதா? பெருமான் என்னதா இப்படித்தான் ஒரு காரியத்தை செய்யணுமா? அம்மா எந்த டிஃபன் வேணா பண்ணலாமா, இதைத்தான் பண்ணணுமா? சர்வ சுதந்திர இருக்கிற சுவாமி இப்படித்தான் பண்ணணுமா? தானே ஏன் அடி வாங்க வேண்டும்? தன்னுடைய பெருமையை கருதாது பெருமான் அடி வாங்கினான் என்று சொன்னால் வேண்டாத பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் கைப்பட்டா குத்தம், வேண்டிய பொண்டாட்டி கால்பட்டா குத்தம் இல்லை, அதுபோல வேண்டிய பொண்டாட்டி என்பதனால பெருமான் விரும்பி அடி உண்டான் என்று பார்க்கின்றோம். ஆகவே எல்லாமே வாதோடிகளுக்காக செய்தது என்று புராணம் கூறுகின்றது. இவ்வாறு அது சொல்றார், பாண்டியன் உயர்ந்து தகுதி படைத்தவன் இருந்தாலும் அவனும் பெருமானை பெருமான் என்று அறியவில்லை, ஒரு குதிரை வீரன் என்று நினைத்தான். ஆனால் அந்த குதிரை வீரனை பார்த்தா கும்பிடணும் போல அவனுக்கு இருக்கு. வந்தவுடனே எழுந்து நின்றுட்டான். அப்புறம் சீச்சி, ஒரு முடி மன்னனாகின்ற நான் ஒரு சாதாரண வியாபாரி குதிரை வீரனை பார்த்து எழுந்து நின்றேனே என்று சிவசிவா என்று சொல்லி அமர்ந்தானோ. வந்த அவர் வந்தபோது எழுந்து நின்றார், அப்புறம் அமர்ந்தார் என்று புராணம் சொல்கின்றது. அது சொல்றார், இந்திய மாயா இருள்கட எப்பொருளும் விளங்க தூண்டிய ஜோதியை மீனவனும் சொல்ல வல்ல நல்லன் அரிமர்த்தன பாண்டினால கூட வந்தது பெருமான் என்று அறிய முடியவில்லை என்று சொல்வதனால அங்கிருப்பவர்களிலே அரிமர்த்தன பாண்டியன் நிறைந்த சிவபுண்ணியம் கொண்டவன், அவனுக்கு தகுதி அதிகம் என்று நம்முடைய குருநாதர் திருவாசகத்தில் சொல்றார். என்று பார்க்கின்றோம். குதிரைகள் எல்லாம் லாயத்தில் அடைச்சாச்சு. குருநாதர் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அவரை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். ராஜா சௌக்கியமா தூங்குறார். ஆனால் அந்த இன்பம் என்பது சிறிது நேரம் தான் நிற்கிறது. அன்று இரவு இந்த நரிகள் எல்லாம் பேசிக்கிறது ஒன்றுக்கு ஒன்று. சுவாமி வந்து இந்த வாதவருனுக்காக நம்மெல்லாம் வந்து குதிரையாக்கிட்டார். அது மூந்து மூந்து பார்க்கறது அந்த புல்லையும் கொள்ளையும். அந்த நரி தானே உண்மையில், அது வேஷம் தானே குதிரை வேஷம், அதனால அதுக்கு செல்லவே இல்லை. மூந்து மூந்து பார்த்து ரொம்ப பசி வயத்த சுருட்டுறதே, கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போமானு அந்த குதிரையா இருக்க ஒரு நரி சாப்பிட்டு பார்க்கறது வாந்தி வருது. இந்த புல்லை போய் யாராவது திம்பாளா? நாமெல்லாம் குருதி ஒழுக கடிச்சு புலாலையெல்லாம் உண்டு பழக்கம். நீ வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அதுகிட்ட கேட்டால் சொல்லும், நான் வெஜிடேரியன் அப்படின்னு. பிறந்ததுலேருந்து நான் வெஜிடேரியன் சிறப்பாக சொல்லிக்கிறது. அப்போ அதுக்கு பசி. இந்த பெருமான் சொக்கநாதன் நம்மளை பட்னி போடலாமா? சகல ஜீவ தயாபரன் என்று தன்னை பெருமையாக சொல்லிக்கின்ற பெருமான் நம்மளை மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுத்துறாரு. நமக்கு காதுக்கு நல்ல ஓசையே இல்லையே. இந்த மதுரையில் இந்த கொட்டிலில் நம்ம இருக்கோம், பக்கத்துலலாம் வேத பாராயணம் தான் கேட்குறது. நமக்கு இந்த வேத பாராயணம் சகிக்காதே, நமக்கு என்ன சகிக்கும்? சங்கின் ஓசையும் பிணப்பறை ஓசையும் சரிந்த மங்குலோதியர் அழுகுரல் ஓசையும். அந்த நரியெல்லாம் சுடுகாட்டில் இருந்து பழக்கம், அங்கே பிணத்தோடு வருகின்ற சங்கோசை கேட்கும். பிணத்தை கொண்டு விடுகளுடைய பறையோசை கேட்கும். அழுகின்ற பெண்களுடைய ஓசை கேட்கும். அப்புறம் அவர்கள்லாம் மார்பில் அடித்து கொண்டு உப்பாறு வைக்கின்ற ஓசை கேட்கும். இந்த ஓசையெல்லாம் நமக்கு காதுக்கு அமிர்தமாக இருக்கும். ஒரு ஓசை கூட இந்த மதுரையில் கேட்க மாட்டேன். இங்கே வீணை ஓசையும் தேவாலய ஓசையும் வேத ஓசையுமா கேட்கறது சகிக்கவே இல்லை என்று சொல்லி, எப்படியாவது சுவாமி வந்து நம்மளை திரும்பவும் நரியாக்கி நாம் இருக்கிற சொந்த ஊரான காட்டுக்கே அனுப்பிச்சா அந்த பெருமானுக்கு நம்ம கோயில் கட்டி வழிபடுவோம் என்று எல்லாம் பெருமானை பிரார்த்திக்கவும் பெருமான் பார்த்தார். அவருக்கு லீலை முக்கியம் என்று தன்னுடைய அடியவனுடைய பெருமையை விளக்குவதற்காக செய்கின்ற லீலை என்பதனால நரிகளுடைய துன்பத்தை உள்ளத்திலே கணக்கில் எடுத்துக்கொண்டவனைப் போல அந்த நரிகளை எல்லாம் அர்த்த ராத்திரியிலேயே மீண்டும் நரிகளாக ஆக்கினான். அப்போ பருகிரு கொண்ட நரிகள் எல்லாம் சுய உருக்கொண்டன. சுய உருக்கொண்டனை பார்த்து எல்லாம் பயங்கர பசி. அங்கே பக்கத்தில் இருக்கிற நோஞ்சானா இருக்கிற குதிரைகள் எல்லாம் கடிச்சு தின்னது, முதல்ல குதிரை தின்னது. அதுக்கப்புறம் அதெல்லாம் அந்த மந்துரை என்று சொல்லப்படுகின்ற அந்த பங்கி அதிலிருந்து வாசக்கதவை உடச்சுண்டு ஜன்னக்கதை வழியாக எல்லாம் வெளியில் பறந்து ஓடுறது, எல்லாம் அட்டகாசம் பண்ணிட்டு மதுரையுடைய தெருக்கள் வழியாக வீடுகளில் இருக்கிற அந்த கோழியெல்லாம் பிடிச்சுண்டு ஆடெல்லாம் பிடிச்சி இழுத்துண்டு எல்லாத்துக்கும் பசி. 24 நேரம் பட்னி என்பதனால யார் யார் வீட்டில் வாசலில் கோழி கட்டிப்பட்டிருக்கோ ஆடு கட்டிப்பட்டிருக்கோ எல்லாத்தையும் மேஞ்சுண்டு எல்லாத்தையும் இழுத்துன்னு ஓடுறது, எல்லாம் ஊழிட்டு கொண்டு ஓடுறது. அன்று காலையில் எல்லோருமே அந்த ஊரிலே நரிமுகத்தில் முழித்தார்கள். அப்போ இந்த செய்தியானது அரிமந்திர பண்டையனுக்கு சென்ற உடனே அவன் மிகுந்த சினம் கொண்டான். அவனுடைய கண்களிலிருந்து நெருப்பை கக்குகின்றான். கக்கி என்ன பண்ண, செம்மையாக நம்மை திட்டமிட்டு ஏமாற்றியிருக்கின்றான். அவன் ஏமாற்றுவதை நாம் ஊகிக்க முடியாமல் ஏமாற்றியிருக்கின்றான். நல்லவன் அப்போதான் நடிச்சு ஏமாற்றிருக்கிறான். அவன் பார்ப்பனன் என்பதனால அவன் உயிரை நாம் போக்க மாட்டோம் என்று அறிந்து இவ்வாறு செய்திருக்கிறான். அப்போ நம்பிக்கை துரோகி, நம்பும் வண்ணம் நடித்து முழுவதும் நம்பிய பிறகு ஏமாற்றிருக்கின்றான். ஆகவே அவன் உயிரை போக்குவதை தவிர்த்து எல்லா தண்டத்தையும் அவனுக்கு செய்து அவனிடம் கொடுத்த பணத்தை ஒரு சல்லி காசு பாக்கி இல்லாமல் வாங்கியே தீர வேண்டும். இல்லை என்றால் இந்த இராஜாங்கத்துக்கு பெரிய அவமானம், திட்டமிட்டு அரசாங்கத்தை ஏமாற்றிருக்கிறான் என்று சொல்லி கடுமையான தண்டனை கொடுக்க சொன்னார். அந்த கடுமையான தண்டனை கொடுக்க சொன்னதுனால வைகையினுடைய சுடுமணல், வைகையில் சொட்டு ஜலம் இல்லை, அதில் சுடுமணலில் அவரை குப்புற கவிழ்த்து அவர் முதுகின் மீது சுடுகின்ற பாறைகளை ஏற்றி, குருநாதனுடைய முதுகின் மீது கல்லினை ஏற்றி கைகளிலும் கால்களிலும் விளங்கிட்டு அவரை சாட்டையால் அடித்து துன்புறுத்துகின்றார். அந்த நேரத்தில் குருநாதர் பாடிய பதிகம்தான் குழைத்த பத்து. சொல்றார், யான் செய்த தீவினையின் பயனாக நான் துன்புறுகின்றேன் பெருமானே, இருந்தாலும் காக்க கடவியன் நீ அல்லவா காப்பாற்ற வேண்டும். ஒரு குழந்தை அம்மா சொன்னதை கேட்காம பரீட்சைக்கு முதல் நாள் வெயிலில் அலைஞ்சு மேட்ச் பார்த்து குளத்தில் குளித்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அதுக்கு ஜுரம் வந்துடுது. ராத்திரி கொஞ்சம் படிக்கலான்னு சொன்னால் கரண்ட் கட் ஆகிடுது. அடுத்த நாள் பரீட்சை. அப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறா, அந்த குழந்தை இந்த அம்மா சொன்னதை கேட்கலங்கிறனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறதுன்னா கூட அதுக்காக அந்த குழந்தையை திட்டாமல் அதை மடியில் போட்டுண்டு கைகால பிடிச்சி விட்டு அதுக்கு வந்து ஜுரத்துக்கு மருந்து கொடுத்து சாப்பாட்டுக்கு கஞ்சி வச்சு கொடுத்து முக்கியமான கொஷின்ஸுக்கெல்லாம் அந்த என்னென்ன கொஷின்ஸ் ரிப்பீட்டட் கொஷின்ஸோ அந்த கொஷின்ஸை சொல்லி அதுக்கான ஆன்சரையும் 4 தடவை அந்த குழந்தை கேட்குற மாதிரி சொல்கிறா, ஞாபகம் இருக்கிறத எழுதி பாஸ் பண்ணி தொலை. தாயாருடைய கருணை அதுக்கு சமமே கிடையாது. அதுபோல பெருமானே, உன்னுடைய திருவுள்ளத்துக்கு மாறாக நடப்பதுனால தான் நாங்கள்லாம் பாவிகளாக ஆகின்றோம். இருந்தாலும் ஒரு தாயை போல நீ எங்களை காத்துள்ள வேண்டும். உன் வினைப்படி நீ துன்புறுகின்றாய் என்று சொல்லிவிடாதே என்று சொல்றார். குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய், கொடுவினையின் உழைத்தால் உறுதி உண்டோதான். தப்பு பண்ணினவன் தானே அதுக்கு பரிகாரம் பண்ண முடியுமா? ஒருவனுக்கு அவனுடைய நிழல் உதவுமா? பெருமானே, வெயிலில் போகிறோம், நம்ம நிழல் 10 அடி விழருது, நம்ம நிழல் நமக்கு உதவுமா? நம்ம நிழல் நமக்கு உதவாது, பெருமானுடைய கருணை தான் நமக்கு உதவும். ஆகவே கொடியேன் உழைத்தால் உறுதி உண்டோதான், உமையாள் கனவா என ஆழ்வாய், பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ? நான் தப்பு பண்ணியிருக்கிறேன், ஆனால் நீ பொறுத்துக்க வேண்டாமா? நீ பொறுத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நீ செய்வது தப்பாயிடும். நான் தப்பு பண்ணினா அது என்னுடைய இயல்பு. மனிதன் குற்றமிழித்தான் என்று சொன்னால் அவனுடைய இயல்பு என்று விட்டுவிடுவார்கள். தெய்வம் பொறுக்கவில்லை என்று சொன்னால் அதில் இயல்பிற்கு மாறா நடக்கின்றது. ஆகவே தெய்வமே குற்றவாளி என்று கருதுவார்கள். பிழைத்தால் பொறுக்க வேண்டாவோ, பிறசே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாதொழிவதே, அம்மானே உன் அடியேற்கே என்று பெருமான்கிட்ட வந்து கேட்கிறார். ஒன்றும் போதான் ஆயேனை உய்யக்கொண்ட நின்கருணை, இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே. அன்று திருப்பெருந்தலை நீ ஆட்கொண்டாயே, என்ன தகுதி கருதி ஆட்கொண்டாய்? எங்கிட்ட என்ன யோகியதற்கு நீ ஆட்கொண்டாய்? அப்ப அன்பினால் ஆட்கொண்டேன் என்று சொன்னால் அந்த அன்பு இன்று இல்லாமல் போய்விட்டதா? நான் ஏமாந்து போய் ஆட்கொண்டு விட்டேன்னு சொல்றது உனக்கு பெருமையா? அப்ப ஒரு கணவன் கைப்பிடித்த மனைவியை கண்கலங்காத கடைசி வரையும் எப்படி காப்பாற்ற வேண்டுமோ, அதனினும் கடமைப்பாட்டோடு நீ காப்பாற்ற வேண்டும். அதனால்தான் குருநாதனுடைய கருணை சொல்லும் போது பேராது நின்ற பெருங்கருணை பேராரே என்று சொல்ற. ஒருத்தரை கல்யாணம் நிற்கிறது சிறப்பு இல்ல, கடைசி வரையும் கைவிடாது இருப்பது சிறப்பு. அதே போல பேராது நிற்கின்ற பெருங்கருணை, கைவிடாது இருக்கின்ற கருணை, எந்த துன்பத்திலும் நீ கைவிடக்கூடாது என்று சொல்றார். அப்ப ஒன்றும் போதான் ஆயேனே உய்யக்கொண்ட நின்கருணை, இன்றே இன்றி பொய்த்தோதான் ஏழை பங்கா எங்கோவே. சரி, நான் நிறையா தப்புட்டப்பா, அந்நிய பொசிஷன் வேற, இன்னி பொசிஷன் வேற, ஆட்கொண்ட போது நீ ஒன்றும் தெரியாமல் இருந்த. எப்பொழுதுமே இந்த கழுத குட்டி குதிரை மாதிரி இருக்கும், வளர்ந்தப்புறம் கழுதன்னு தெரிஞ்சிடும். அன்னைக்கு நீ கழுதன்னு எனக்கு தெரியல, இன்னைக்கு நீ கழுத ஆகிட்டேன்னா, குன்றே அணைய குற்றங்கள் குணமாமென்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் எண்டோள் முக்கன் எம்மானே. நீ சர்வ தந்திர சுதந்திரன், நீ வந்து சர்வசக்திமான், நீ எல்லா உலகிற்கும் தலைவன், உன்னை எழுத்து கேட்கிறவா கிடையாது. அப்படி இருக்கும்போது மலை போல நான் பண்ணியிருக்கிற பாவத்தெல்லாம் நீ பொறுத்து கொண்டால் ஏன் பொறுத்து கொண்டீர் என்று யாராவது உன்னை எதிர்த்து கேட்க போறாங்களா? உன்னுடைய இச்சை தானே, உன் விருப்பப்படி என்னை மன்னிக்கலாமே. குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் என்றான் கெட்டது இறங்கிடாய் என்று கல்லும் உருகுமண்ணும் பெருமானிடத்திலே அவர் வந்து உருகுகின்றார். உடனே பெருமானும் என்ன பண்றார், இந்த வாதவூரனை காத்துருள வேண்டும், இவனுடைய பெருமை உலகிற்கு பறைசாற்ற வேண்டும், இந்த உலகம் இவனை குருநாதனாக பெற வேண்டும், இத்துணை லீலையும் திருவாசகம் திருக்கோயர் என்ற 2 நூல்கள் இந்த உலகத்திற்கு பெற வேண்டும் என்பதற்காக பண்ணின லீலைகள். அதனால பெருமான் என்ன பண்ணாரு, எந்த வைகையில நம்ம குருநாதரை வைத்து அடித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த வைகையில திடீரென்று கங்கை பொங்கி காட்டாற்று வெள்ளமாக முன்னறிவிப்பின் வருமண்ணம் திருவுள்ளம் பற்றினார். வைகையினுடைய 2 கரைகளையும் அது உடைத்து கொண்டு மலை போல அலைகளோடு வைகை பொங்கியது. பொங்கி மதுரை நகரம் மிதக்க ஆரம்பித்தது. தங்களுடைய உடைமைகளை காத்துக் கொள்வதற்காகவும் இந்த ஐயர் செத்துப்பேட்டா நமக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருமே என்ற அஞ்சியும் இவரை விடுவித்தார்கள். அந்த தண்டலாளர் இவர் போய் சொக்கநாதருடைய கோயிலில் போய் தியானத்தில் உட்கார்ந்தார். யாரு? நம்முடைய குருநாதர். அப்படியே மதுரையினுடைய கோட்டை கொத்தலங்கள் மன்னனுடைய அரண்மனை எல்லாம் மலை போன்ற அலைகள் வந்து மோதுகின்றன. தட்டுறா மாதிரி, நீதி கேட்டு தட்டுவதை போல, இப்படி பண்ணலாமான்னு கேட்டு தட்டுவதை போல, எல்லாரும் 3வது மடியில் 4வது மடி, 4வது மடி, 5வது மடி, 5வது மடி, 6வது மடின்னு எல்லாம் ஏறின்னு போயிட்டு இருக்காங்க. வெள்ளம் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. கண்ணு தெரிஞ்சவரையும் பிரளயம்தான், உலகம் அழிகின்ற காலமோ என்று அஞ்சுகிறார்கள். இதை போல பல முறை மதுரைக்கு வந்திருக்கு, அதனால பயப்பட வேண்டாம், சொக்கேசர் காப்பாத்தோன்னு 1-2 பேர் மட்டும் சொல்றாங்க. அந்த நேரத்துல மன்னன் மந்திராலோசனை பண்றான். பண்ணும்போது மந்திரிமார்கள் சொல்றாங்க, உயர்ந்த அண்ணன் அவர், அவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது, பெருமானுடைய அருளை பெற்றவர், ஆகவே முதலிலே அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வோம், அவரிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த வெள்ளத்தை நீங்கள் அடக்கிறவர்கள் கேட்போம், நமக்கு வேண்டியது மதுரையை காப்பது, அவ்வளவுதான், மன்னனுக்கு கடமை காப்பது. அப்ப ஏதோ ஒரு உபாயத்தினால அதை காத்தல் நமக்கு கடன் என்று மந்திரிகள் சொன்ன உடனே மெஜாரிட்டி ஒப்பீனியன் இப்படி இருப்பதனால அரிமர்தன பாண்டியன் நம்முடைய அடிகளை சென்று வணங்கி எங்களுடைய குற்றங்களை பொறுத்துக் கொள்ளுங்கள், இந்த வெள்ளத்திலிருந்து மதுரையை காத்தருடுங்கள் என்று விண்ணப்பித்தார். அந்த விண்ணப்பம் பெற்றவுடனேயே நம்ம குருநாதர் பண்ணார், பெருமானே அப்பாவி மக்களை துன்புறுத்த வேண்டாம், இந்த வெள்ளம் வடிய வேண்டும் என்று விண்ணப்பித்த அளவிலே வெள்ளம் உடனே வடிந்து விட்டது. யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. இப்போ இங்கே நெருப்பு பற்றியது ஒன்றும் ஆகலை, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. அதுபோல பெரிய வெள்ளம் வந்தது, யாருக்கும் எந்த உயிர் சதும் இல்லை. பெருமான ஒரு அச்சுறுத்தினார், பயக்ருத் பயநாசனகான சகசரநாமம், அச்சத்தை உண்டாக்கி அச்சத்தை போக்குபவர், பயமுறுத்து பயத்தை போக்குறவர். நம்ம குருநாதர் விண்ணப்பித்த அளவிலே வெள்ளம் அடிந்தது, ஆனா வேறு டேமேஜ் ஆயிருக்கு. என்ன, வைகையினுடைய 2 கரைகளும் மயில் கணக்கில் உடைந்து போயிருக்கின்றன. எந்த நேரமும் திரும்பவும் வெள்ளம் ஏற்பட்டால் ஊருக்குள்ளதான் வரும், வைகையில் ஓடாது. என்பதனால அந்த வைகையினுடைய கரைகளை பண்டு போல முன்பு போல இன்னும் முன்பு இருந்ததை விட அதிகமாக செம்மையாக உயரமாக எழுப்ப வேண்டிய கடமை அரசாங்கத்திற்கு இருக்கின்றது. அதனால பொதுமக்கள் எல்லோரும் கை கொடுக்க வேண்டும். இந்த ஊரில் வசிக்கிற அத்தனை பேருக்கும் வீட்டிற்கு ஒருவராக அந்த ஒரு பங்கு அடைந்து கொடுக்குறோம். அந்த பங்கினை நீங்கள் செம்மையாக அடைத்து கொடுக்க வேண்டும். இது மன்னனுடைய கட்டளை என்று தண்டோரா போட்டார்கள். அவ்வாறு எல்லோரும் அந்த பொது காரியத்தில் ஈடுபட்டு மன்னனுடைய திருப்திக்காக உழைக்கின்றார்கள். அப்படி இருக்கும்போது அந்த மதுரையினுடைய தென்கிழக்க ஒரு கிராமத்தில் வந்தி என்ற ஒரு தாய் இருக்கின்றாள். அவளுக்கு எவ்வளோ வயசுனே தெரியாது. மிக்க தவத்தினாள்னு சொல்கிறார். வேதாதி சாஸ்திரங்களையும் அந்த அனுஷ்டானங்களையும் பண்ணின பெருமக்கள் பகவானை எப்படி தெரிஞ்சுக்கிறாளோ அதை போல தன் அந்தரங்கத்தில் சொக்கேசன்தான் மெய்ப்பொருள் என்பதை தெரிந்து கொண்டவள். என்ன வேதம் வேண்டுமானா ஒருத்தர் வந்து படிக்கலாம், இன்னொரு படிக்காமல் இருக்கலாம். ஆனால் வேத ஹிருதயம், வேதத்தின் பொருள் என்பது கடவுள் அருளினாலே ஒரு பாமரனுக்கு கூட விளங்கலாம். வேதத்தை படித்த ஒருவன் தாயை திட்டலாம், தாயை அடிக்கலாம். அதை படிக்காமலே ஒருத்தன் அம்மாவுக்கு சுசுஷை பண்ணலாம், அம்மா சாப்பிட்டப்புறம் தான் அதை சாப்பிடலாம், அப்படி இருக்கலாம். அப்போ வேத பொருளை அவன் அறிந்திருக்கிறான். மாத்ரு தேவோ பவன் வேதம் சொல்கிறது, அவன் அனுபூதியில் வேதம் வந்திருக்கு. இப்போ கடவுள் உண்டு என்ன வேதம் சொல்கிறது. ஒரு பாமரன் அந்த நம்பிக்கையோடு இருக்கிறான், படித்தவனுக்கு நம்பிக்கை இல்லை. நம்ம உலகத்தில் பார்க்குறோம் இது. ஆகவே தவத்திலே சிறந்தவள் அந்த வந்தி. அவள் எப்படிப்பட்டவள்னா தாயிலாருக்கு அன்னை ஒப்பாள். அவளுக்கு சொந்த பந்தமே கிடையாது, அவளுக்கு குழந்தை குட்டியே கிடையாது. அதனால் ஒரு குற்றமும் இல்லை. தாயில்லாத பிள்ளைகளுக்கெல்லாம் தாயை போன்றவள் அவள். அவள் அன்றாட இனிப்பான பிட்டினை சுட்டு விற்பவள். ஆனால் அவளை ஒரு வியாபாரின்னு நினைக்க மாட்டாள். காசு வாங்கிட்டு பிட்டு கொடுத்தா கூட ஒரு தாய் கையினாலே பிட்டு வாங்கி உண்பதைப் போல காசு கொடுத்து வாங்கி உண்பவர்களுக்கு மனம் நிறையும். அவள் அன்பாக கொடுக்குறதுனால தாயிலாருக்கு அன்னை ஒப்பவள் என்று பார்க்கின்றோம். ஆகவே அவளுக்கு சொந்த பந்தங்கள் இல்லை என்று சொன்னாலும் உலகமே சொந்தம், எல்லோரும் உறவு என்பதைப் போல அவள் வாழ்ந்து வருகின்றாள். அவள் அன்றாட அந்த பிட்டினை சமைத்து விட்டு ஒட்டுமொத்த பிட்டினையும் எங்கிருந்தபடியோ தொலைவில் இருக்கின்ற சொக்கநாத பெருமானை மனதினால் தியானித்து அத்துணை பிட்டையும் முதல்ல சொக்கநாத பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிடுவாள். அதனால் அவள் கடையில் வாங்குகிற பிட்டெல்லாம் சுவாமி நிர்மால்யம். அதை உண்டு கழிப்பவர்களுக்கு நல்ல அறிவும் பக்தியும் தோன்றும். அப்படிப்பட்ட நில் அவர் இருக்கா. அவளுக்கென்று ஒரு பங்கு அடக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பங்கினை அடைக்க வேண்டும், குறிப்பிட்ட நேரத்திற்குள் அடைக்க வேண்டும், ஒரு சில நாட்களுக்குள் அடைக்க வேண்டும் என்று அரசாங்க அலுவலர்கள் வந்து அவளுக்கு அறிவித்து விட்டு சென்று விட்டார்கள். அப்போ அவள் தனக்கு கூலியாளாக யாராவது கிடைப்பானா என்று பார்க்கிறாள். அவள் தேடியும் அந்த ஊர் முழுக்க எல்லாரும் பிஸியாக இருக்கிற காரணத்தினால கூலி ஆட்கள் இல்லை. ஊர் மக்கள் எல்லாம் தொண்டியில் ஈடுபட்டிருப்பதுனால வெளியூர்லேருந்து யாராக வந்தால் தான் வேலைக்காரன் கிடைக்கும். சில ஊர்களில் வேலைக்காரர்கள் கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க. இப்போ அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா அங்கெல்லாம் போயிட்டிங்கன்னா வீட்டில் பத்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு ஆள் கிடைக்காது. மனைவிக்கு பிரசவ நேரத்தில் நரசு பண்ணுறது கூட கணவன் தான் செய்யணும். ஒரு பிளம்பரை கூப்பிட்டா நாலு நாள் கழிச்சு தான் வருவார், ஃபோனில் வருவார், காரில் வருவார், பில்லு பயங்கரமாக இருக்கும். ஆனால் நம்ம ஊர் அப்படிலாம் இல்லை, ஈஸியாக இருக்கு. சில நேரங்களில் வேலைக்காரர்கள் கிடைப்பது கஷ்டம். அதுபோல் வந்திக்கு அவள் எவ்வளவு முயன்றும் அவளுக்கு கூலிக்காரன் கிடைக்கல, அவளுக்கு கூலி கொடுக்க முடியாமல் இல்லை, ஆனால் கூலிக்கு ஆள் கிடைக்கவில்லை என்பதனால அவள் மன்னனுடைய ஆணைக்கு அஞ்சு பெருமானிடம் இருந்த இடத்துலேருந்தே விண்ணப்பிக்கிறாள். கோயிலுக்கு போல, பெருமானே உன்னை நான் மறந்து வாழ்ந்ததில்லை, உனக்கு இந்த பிட்ட நைவேத்தியம் பண்ணி எத்தனை வருஷம் நான் வந்து வாழ்ந்திருக்கிறேன் எனக்கு தெரியாது, எனக்கு என்ன வயசுங்கிறது எனக்கும் தெரியாது, என் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. சில வீட்டில் பாட்டிங்க இருப்பாங்க, பாட்டியை உனக்கு என்ன வயசுன்னு கேட்போம், 94ம்பாங்க. வீட்டில் ஒருத்தர் பேரன் சொல்லுவான், 10 வருஷமாக இந்த பாட்டி அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கான், அவளுக்கு 94க்கு அப்புறம் 95ங்கிறது தெரியாது, அதனால் அவளுக்கு வயசே தெரியாது. அப்படி இருக்கிறா. இத்துணை நாள் நான் ஒரு சிரமம் கூட, சிரமம்னா என்னன்னே வாழ்க்கையில் அறிந்ததில்லை. சொக்கநாதா, உன்னை மறவாதவர்களுக்கும் இந்த இம்மையிலே துன்பம் என்பது உண்டா? பகவானை மறக்காம அன்றாடம் வாழ்கின்ற எளியவர்களுக்கும் கஷ்டம்ங்கிறதுலாம் பெரிய லெவல்ல தான். துன்பம், கவலை, பயம் இதெல்லாம் யாருக்கு? நரேந்திர மோடிக்கும் சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் தான். நமக்கு என்ன இருக்கு இதெல்லாம்? எளிமையா இருக்கிறவர்களுக்கு அச்சமே கிடையாது. அதுபோல எனக்கு அச்சமே இல்லாம நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அப்படி இருக்கும்போது எனக்கும் ஒரு அச்சம் உண்டா உன்னை நம்பி வாழ்கின்ற எனக்கும் என்று பெருமானிடத்திலே கண்ணீரோடு விண்ணப்பித்தாளாம். அவள் விண்ணப்பித்து முடிக்கவில்லை. கட்டிடம் காலையாக சொக்கேச பெருமான் அழுக்கு கந்தை துணியை இடுப்பிலே கட்டியவனாக, மன்மதனை போல பொன்னார் மேனியனாக, ஆனால் தலையிலே கொத்துக்கூட அதை வந்து சுமக்கின்ற ஒரு சும்மாடு, சுமையடை என்பது சும்மாடுனா இருக்கு, ஒரு டர்பர் மாதிரி கட்டி அந்த ஒரு துணியை வச்சுக்கிறது, ஒரு மண்வெட்டி, தோளில் சாய்த்த ஒரு மண்வெட்டி, இதோடு கூட பதினெட்டு வயது குமரனாக இளங்காளையாக தோன்றி என்னை கூலி கொள்வார் உண்டோ, கூலிக்கு ஆள் வந்திருக்கிறேன், கூலி கொடுத்து வேலை கொள்வார் உண்டோ என்று கூவிய வண்ணம் இவள் வீட்டு வாசல் நிற்கிறான். திருமுழுக்கு கூவிட்டு வந்தா பரவாயில்ல, இவள் அழுது விண்ணப்பிக்கும் போது இவள் வீட்டு வாசல்ல தோன்றார் சுவாமி. உடனே அவளுக்கு அப்படியே கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது, பருத்தி புடவையாய் காய்த்தது என்று சொல்வதைப் போல மகிழ்ந்தாள். மகிழ்ந்து, தம்பி உள்ள வந்து உட்காந்துக்க சொல்லி, இது போல எனக்கு இந்த வேலை, இந்த வேலையை நீ செய்து கொடுப்பியா, நீ கரை எடுத்து கொடுப்பியா அப்படின்னா, அதுக்கு தான் வந்திருக்கேன் பாட்டி, நீ எனக்கு என்ன சம்பளம் தருவ அப்படின்னா, சம்பளமா உனக்கு நான் பணமா தரப்போறது இல்ல, நான் பிட்டு விற்று உண்கின்றேன், நீ பிட்டு வாங்கி கொள்வாய் என்று சொன்னால் பிட்டை கூட நீ எடுத்து சாப்பிட்டுட்டு நீ. அவர் வயிறு வந்து ஒடுங்கி இருக்கு, அம்பாள் மீனாட்சி சமைச்சு கொடுத்த இந்த சாப்பாடு பத்தாது, அப்புறம் பிராமணாலாம் யாகத்தில் கொடுக்குற ஹவிஸ் பத்தாது என்பதை போல வயிறு குழைந்து கொண்டு தாய்ப்பாலை விரும்பி வருகின்ற ஒரு குழவியை போல அந்த மந்தியனுடைய வீட்டுக்கு வந்தாராம் சோர்வோடு. சொன்னா, பாட்டி நீ காசு கொடுத்தாலும் நான் ஹோட்டலுக்கு போய் வாங்கி தானே திங்கணும், இந்த ஊரில் எனக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்காங்களா, உன் கையினால் சுத்தமாக நீ ஒரு பிட்டு பண்ணுறேன்னு கொடுத்தா எவனுக்கு காசு வேணும், பிட்டு மட்டும் போகிறோம், அதுலேயும் நீ பிட்டு சுற்று விற்று தான் நீ சம்பாதிக்கிற, அதனால உதிர்ந்த பிட்டை மட்டும் எனக்கு கொடு, பிட்டு முழுக்கா இருந்தா என்ன உதிர்ந்து இருந்தா என்ன எல்லாம் ஒன்று தானே, வயிறு ரொம்ப போகுது, வட்ட வட்டமாக முழுசாக இருந்தா தானே, அதெல்லாம் நீ விற்றுக்க, எது உதிர்தோ அதை மட்டும் கொடுப்போம், எனக்கு அது போகிறோம், அதுக்கு மேலே ஒன்றும் வேண்டாம், நீ அன்பாக கொடுக்குற பிட்டை தவிர எனக்கு எதுவும் வேண்டாம், ஆனால் பசியார கொடு, சாப்பாடு போட்டுட்டு கட்டியும் கொடுக்கணும், இந்த அழுக்கு துணி இருப்பார் இதில் கட்டியும் கொடுத்துரும், ஏன்னா அடிக்கடி நான் வரமாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், ஒன்று கட்டி எடுத்துன்னு போயிடுறேன் என்று சுவாமி சொன்னாரா. அந்த பெருமானை பார்த்து பார்த்து அவள் மயங்குகின்றாள் எங்குகின்றாள். சொன்னால் சொக்கநாதரே வந்தது போல இருக்கின்றார். அந்த பிட்டை சுவாமி வாங்கி சாப்பிட்டு பார்த்து சொன்னார், இங்கே பாரு நீ எனக்கு கைஸ் வைக்காத, உண்மை என்னன்னு சொன்ன, இந்த பிட்டு அந்த சொக்கநாதனுக்கு உரியது, மனுஷனாக பிறந்தவன் சாப்பிட்ற மாதிரி இல்லை, இது சூப்பர் டேஸ்டாக இருக்குது, உயர்ந்த பொருள் எல்லாம் இறைவனுக்கு உரியது, இந்த பிட்டை உண்பதற்கான பாக்கியம்னா மனுஷனுக்கு கிடையாது, கடவுள் தான் அதற்கு உரியவர் என்று சொல்லி பெருமானதை சிந்த சிந்த வழிய வழிய வாங்கி உண்டு, அது தன்னுடைய கரத்தில் இருக்கிற துணிகளும் அடித்து கொண்டு, உனக்கு கட்ட பேர் வராமல் கரையை அடித்து தருகிறேன் என்று சொல்லிவிட்டு தொடர்ந்து பார்ப்போம். நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவ, ஆடக மதுரை அரசே போற்றி, குடலிலங்கு குருமணி போற்றி.